الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال الله تبارك وتعالى وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال ايضا من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه وكما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைப்பு பரிமாறிக்கும் ஏக வல்லோர் அல்லாஹ் ஜல்லாலுக்கே உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய செய்யதனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபெயின்கள் தபோ தாபெயின்கள் மற்றும் எல்லா மொழியான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எந்தென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் சிறப்பாக தெளிவாக அமைத்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு துறையில் வருவாய்களை ஈட்டிக் கொள்ளும் முயற்சியில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களுக்கும் சாதாரணமான காலம் ஒன்றிருக்கும், விசேதமான காலம் ஒன்றிருக்கும். சாதாரண காலம் அது வளமை போன்று நடந்து கொண்டிருக்கும். விசேட காலம் என்று சொல்லும் போது அவருக்கு அதிலே அதிகமான லாபங்களும் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய முடிவுகளும் அவருக்கு அமையக்கூடியதாக அந்த காலகட்டம் இருக்கு. வியாபாரிகளை எடுத்துக்கொண்டால் எல்லா தினங்களிலும் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று சில நாட்கள் அவர்களுக்கென்று சில மாதங்கள் இருக்கிறது. அந்த நாட்கள் அந்த மாதங்கள் அவர்களுக்கு கூடுதலான லாபத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் அந்த விவசாயிகள்
அவர்களுடைய விவசாய நிலத்தை வளமையாக முயற்சி செய்வார்கள். எப்பொழுது அறுவடை செய்யும் காலமோ அப்பொழுது அது அவர்களுக்குரிய சீசனாக பருவ காலமாக இருக்கும். கடலில் மீன் பிடிக்கும் ஒரு மீன்பிடி தொழிலாளர் இருக்கிறார். அவர் எப்போதும் கடலுக்கு செல்வதுதான், ஆற்றிலும் கடலிலும் குளத்திலும் மீன் பிடிப்பதுதான். ஆனால் அவருக்கென்று ஒரு காலம் இருக்கும், அதிகமாக மீன்கள் கிடைக்கின்ற அந்த காலம் அவருக்குரிய பருவ காலம். பருவ காலம் என்பதை ஏன் அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், பருவ காலம் சீசன் என்பது வரும்போது மனிதன் வந்ததற்கு பிறகு தயாராக மாட்டான். வருவதற்கு எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே தயாராகி திட்டமிட்டு எவ்வளவு சம்பாதித்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானித்து விடுகிறான். பருவ காலம் என்பதை வந்ததற்கு பிறகு யாருக்கெல்லாம் வளரையாக ஹப்துகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஹப்துகளை எல்லாம் சேர்த்து அந்த துறைக்கு அவர் பாதிக்கிறார். இன்னும் உக்கிரமமாக சம்பாதிக்கிற காலத்தில் வரும்போது மனிதன் தன்னுடைய உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கூட மறந்து அந்த ஹக்குகளை எல்லாம் அவருடைய அந்த துறைக்கு அவர் செலவழிக்கின்றார். இதற்கு பெயர் பருவ காலம். ஒரு வியாபாரி எடுத்துக் கொள்வோமையானால் ஏப்ரல் மாதம் அவருக்கு ஒரு பருவ காலம், அவருக்குரிய சீசன். ஏப்ரல் பிறந்த பிறகு அவர் சிந்திப்பதில்லை, ஜனவரி மாதத்திலேயே அவர் திட்டமிட்டிருப்பார். எப்பொழுது அந்த காலம் வந்துவிடுவோ அவர் வலிமையாக மனைவியுடன் இருக்குகின்ற நேரத்தையும் பிசினஸுக்கு கொடுத்துருவார், பிள்ளைகளோடு இருக்குகின்ற நேரத்தையும் வியாபாரத்துக்கு கொடுத்து விடுவார். அடுத்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஹக்கை, அந்த ஹக்குகளை எல்லாம் எடுத்து அவருடைய தொழிலுக்கு பாவிக்கிறார். இல்லை, இன்னும் அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கின்ற நாள் இருக்கிறதா, இப்பொழுது அவருடைய உடலுக்கு கொடுக்கின்ற ஹக்கையும் மறந்து விடுவார். சில நேரத்தில் அவருடைய உடலுக்கு கொடுக்கும் சாப்பாடு பகல் சாப்பாட்டை மறந்து இரவில் சாப்பிடுகிறார். பகல் சாப்பாட்டுக்கு பிறகு வளமையாக ஓய்வெடுப்பது வழக்கம். ஆனால் அந்த லாபம் கிடைக்கும் நாட்களில் ஓய்வெடுக்க மாட்டார். உடம்புக்கு கொடுக்கின்ற ஹக்குகளை எல்லாம் வியாபாரத்துக்கு கொடுக்கிறார். இதற்கு பெயர் நீங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஈமான் உள்ள மூமின்களுக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற தக்வாதாரிகளுக்கும் ஒரு சீசன் இருக்கிறது. அந்த சீசன் தான் உங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன? ரமலானுடைய காலம். மூமின்களுடைய பருவ காலம் ரமலானுடைய காலம். அதனால்தான் ரமலானுக்கு வர முன்பு சிந்தனை ரீதியாக தானும் தயாராகி சஹாபா பெருமக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக்குவார். ஹதீஸ் அறிவிப்பாத ரீதியாக பலகீனப்பட்டிருந்தாலும் சிறப்போடு சார்ந்திருக்கு. ரஜப் பிறக்கும் போது அவர்களுக்கு ரமலானுடைய சிந்தனை துவா செய்கிறார்கள். அல்லாஹு ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு வரக்கச் செய்து முதலில் நாரமதா ரமபானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவாயாக. இரண்டு மாதங்களுக்கு முன்னே ரமலானை பற்றிய சிந்தனை, ரமலானை அடைய வேண்டும் என்ற துடிப்பு, ரமலானை தான் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உள்ள வெகுமதிகளை சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிக்கிறார். ரமலான் வந்து விட்டதா, முதல் நிமிடத்திலிருந்து கடைசி நிமிடம் வரை பயன்படுத்துவார்கள். எந்த ஒரு வினாடியையும் வீணாக வம்பாக அநியாயமாக பாவத்தில் புறத்தில் வணிகத்தில் எந்த ஒரு பிரயாண விஷயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்க மாட்டார்கள். அல்லாஹ் எதனை விரும்புகிறானோ அதற்கு மட்டுமே அந்த நேரங்களை அவர்கள் பாவிப்பார்கள். அதிகமாக சம்பாதிக்கலாம். அதிலே அவர்கள் மனைவிமார்களுடைய ஹக்கையும் தன்னுடைய உடலுக்கு கொடுக்கின்ற ஹக்குகளையும் போட்டுத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கடைசி பத்தை பயன்படுத்துவார்கள் சொல்கிறார்கள். يجتهد فيه ما لا يجتهد في غيره. முந்திய 20 நாட்களிலும் செய்யாத பாரிய முயற்சிகளை கடைசி 10 நாட்களில் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனைக்கு முயற்சி அந்நியாயத்தை எங்களிடத்தில் சொல்கிறார்கள். இதா தகல் அஷ்ஹுர் அல்அஹிர் மின் ரமலான், ரமலானின் கடைசி 10 நுழைந்து விட்டால் அஹியல் லைலத்துல்லா, மற்ற நாட்களில் இரவில் தூங்கிவிட்டுத்தான் தஹஜ்ஜுத்து கிளம்புவார்கள், இரவில் தூங்கிவிட்டுத்தான் கியாமுல் லைல் கிளம்புவார்கள். கடைசி 10 கண்ணுக்குரிய ஹக்கான உடலுக்குரிய ஹக்கான தூக்கத்துக்கும் இடம் கிடையாது, முழு இரவையும் இருக்கி கட்டுவார்கள். என் அறிவிப்பை எந்த மனைவி இடத்திலும் வரமாட்டேன், நான் முழுமையாக சம்பாதிக்கப்பேயா, வீட்டில் எவரும் தகச்சுத்தராமல் தூங்க முடியாது, எந்த ஒரு நபரும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே கியாமுல்லைல் சொல்லாமல் தூங்க முடியாது. ஐகம அஹ்லா, குடும்பத்தையே எழுப்பி விடுவார்கள். ஒரு வியாபாரி அவருக்குரிய பருவ காலத்தில் எப்படி தயாராகிறாரோ அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு தயாராகி ரமலானை பயன்படுத்தி ரமலானினால் சம்பாதித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு அழகாக காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அசலான சம்பாதிப்பு, இதுதான் உண்மையான பிசினஸ். உலகத்தில் 2 வகையான வியாபாரங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, நாம் சொல்லுகின்ற பஜாரில் கடை திறந்திருக்கிறார் அல்லது வீட்டிலே பொருள்களை உற்பத்தி செய்கிறார், அந்த வியாபாரம் அது தற்காலிகமானது. அங்கு என்ன வியாபாரம் செய்கிறார், மஹ்லூக் மஹ்லூக்குடன் வியாபாரம் செய்கிறார், மஹ்லூக் மனிதன் மனிதனோடு வியாபாரம் செய்வதுதான் அந்த பஜாரிலே. கொடுக்கின்ற பொருளும் அழியக்கூடியது, கொடுத்து வாங்கின்ற காசும் அழியக்கூடியது, இது அந்த பஜாருடைய வியாபாரம். இன்னொரு வியாபாரம் இருக்கிறது, மஸ்ஜிதில் செய்கிற வியாபாரம். பஜாரிலும் வியாபாரம் இருக்கிறது, மஸ்ஜிதிலும் வியாபாரம் இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதிலே அடியார் அல்லாஹ்வுடன் வியாபாரம் செய்ய வேண்டும். மஸ்ஜிதிலே செய்கிற வியாபாரம் ஹாலிப்புடன் செய்கிற வியாபாரம். இங்கு கொடுக்கின்ற பொருளும் அழியாதது, கிடைக்கின்ற பரிசும் அழியாதது. அமலும் அழியாது, துவர்க்கவும் அழியாது, அல்லாஹோடு செய்த வியாபாரம். அல்லாஹுடைய நல்லடியார்கள், இதனால் தான் வெள்ளிக்கிழமை தினங்களில் அந்த வியாபாரத்தின் பெருமதியை சொல்ல எங்களை கூப்பிடப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினங்களில் வியாபாரம் செய்வது ஹராம். எந்த வியாபாரம், பஜாரிலே வியாபாரம் செய்வது ஹராம். எங்க வியாபாரத்துக்கு வரணும், மஸ்ஜிதில் வியாபாரத்துக்கு வரணும். எல்லாரையும் கூட்டி வைத்து எல்லோரும் நினைத்துக் கொண்டு வருகிறார்கள், கடையை கூட்டிக் கொண்டு தொடர வருகிறோம், வியாபாரத்தை நிறுத்திவிட்டு குத்துபாரத்து வந்திருக்கிறோம். அல்லாஹ் எல்லோரையும் தப்பிலே நிறுத்தி இமாமுக்கு ஓத சொல்கிறான். இந்த 2 சூராக்களிலும் இமாம் நமக்கு என்ன ஓதி காட்டுகிறார், அல்லாஹுடைய பேச்சை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறார், துனியாவுடைய வாழ்க்கையை பெரிதாக தெரிவு செய்து தூக்கி தலையில வச்சு கூட்டாதீங்க. துனியாவில ஆடத்தாலே, துனியாவில ஆடத்தாலே இந்த ஆட்டம், துனியாவில சந்தோஷமாக கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தானே இவ்வளவு பெய், இவ்வளவு அறம், இவ்வளவு வஞ்சகம், இவ்வளவு அவதரிப்பு, இவ்வளவு ஏமாற்று. ஆனால் ஆகிராவிலே அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது, அழியா பொருள். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் பயான் செய்துதான் அனுப்புகிறார்கள். துனியா தற்காலிகமானது, ஆகிரா நிலையானது. இல்லை இமாம் சூரத்துல் ஜும்ஆ வருகிறாரா, ஜும்ஆவில என்ன சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறார். ஷாமில் இருந்து சிரியாவில் இருந்து வியாபார கோஷ்டி வருகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கோஷ்டி வந்திருக்கிறது. அநேகமான சகாபாக்கள் வியாபார கோஷ்டியிடம் போய்விட்டார்கள். 12 நகர்கள் மட்டுமே குத்துபாவில். அல்லாஹ் அந்த சகாபாக்களுக்கு விளங்கப்படுத்த சொன்னார். அவர்கள் வியாபாரத்தையோ பொழுதுபோக்கான விடயத்தையோ கண்டுவிட்டால் உங்களை குத்துபாவில் மிம்பர் மேடையில் நிறுத்திவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். நபி அந்த மக்களுக்கு பயன் செய்ய அல்லாஹ் இடத்தில் இருக்கும் சுவர்க்கம் அல்லாஹ் பரப்போகின்ற வெகுமதி இந்த வியாபாரத்தை விடவும் இந்த பொழுதுபோக்கான விடயத்தை விடவும் மிக மிக சிறந்தது. ஆஹிராவிலே உள்ள அந்த வியாபாரத்தினுடைய பெருமதியை அல்லாஹ் 2 சூராக்களிலும் தெளிவுபடுத்துகிறார். இவைகள் எல்லாம் நாம் கலிமா சொன்ன முஸ்லிம்களாக இருப்பதனால் கிடைக்கக்கூடிய வருவதில்லை. முஸ்லிம்களாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நிமிடத்தினுக்கு நிமிடம் அல்லாஹுடன் வியாபாரம் செய்கிறோம். அல்லாஹ் சன்மானம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹோடு பிசினஸ் நடக்கிறது என்றால் நாம் சிரிக்கிற சிரிப்புக்கும் சம்பளம். முஸ்லிம் சிரிக்கிற சிரிப்புக்கும் அல்லாஹ் சம்பளம் போடுறான். உலகத்தில் எப்படி எங்கு பிசினஸ் இருக்குது? சிரிக்கிறதுக்கு காசு அல்லாஹ் தர்றான். அழுதால் சம்பளம், கவலைப்பட்டால் சம்பளம், சீரி அடைந்தால் சம்பளம், காய்ச்சல் வந்தால் சம்பளம். ஒரு சகோதரனை கூப்பிட்டு நீங்க விருந்து போடுறதல்ல. சகோதரனுக்கு முன்னால் 32 பற்களையும் காட்டி சிரிக்கிறது அல்ல, வாயை மூடிக்கொண்டு அவன் முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல். அல்லாஹ் அதற்கு சதக்காவுடைய உன் சகோதரின் முகத்தில் பார்த்து நீ போடக்கூடிய ஒரு புன்முறுவலும் உனக்கு சதக்காவுடைய குறியாகும். சிரிக்கிறதுக்கு அல்லாஹ் சம்பளம் தருவார். சிரிப்பை இபாதத்தாக பார்க்கிறார். அழுதால் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. முஸ்லிமுக்கு வருகிற பாடம், முஸ்லிமுக்கு வருகிற கவலை, முஸ்லிமுக்கு வருகிற டென்ஷன், முஸ்லிமுக்கு வருகிற காய்ச்சல் எந்த அளவுக்கு என்றால் காலில் முத்திப்படுகிற முள்ளும் கூட பாவத்தை பண்ணி ஒரு உறவு பெண்மணி வயதான பெண் காய்ச்சலினால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நோய் விசாரிக்க போகிறார். என்ன உம்முத்தாய் எப்படி இருக்கிறீங்க? அந்த பெண்மணி காய்ச்சலை திட்ட ஆரம்பிக்கிறார். சொன்னார்கள், உம்முத்தாய் விளையாட்ட சுப்பில் உமா காய்ச்சலை ஏற்றாதே. காய்ச்சல் ஏசுகிற ஒரு பொருள் அல்ல, எனக்கு நலவுக்கே வந்திருக்கிறது. காய்ச்சலில் முஸ்லிமுக்கு வருகிற காய்ச்சலில் உள்ள லாபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டிலே இரும்பு இருக்கிறது, அந்த இரும்பின் கரை துருப்பிடித்திருக்கிறது. அந்த கரையை நீக்குவதற்கு கம்மனைக்கு கொண்டு போய் பெண்ணனின் கையில் கொடுக்கிறாள். அவன் அந்த இரும்பை நெருப்பில் போட்டு அது சூடான பிறகு எடுத்து தட்டினால் அந்த கரை உருகுவது போன்று முஸ்லிமுடைய உடல் காய்ச்சலினால் தெரிக்கும் போது அவரது பட்டோலையில் இருக்கும் பாவங்கள் உதிர்கிறது என்கிறார்கள். சொன்னார் அஹ்மதினே ரிவாயத்தில். இருப்பும் அல்லாஹுடன் நாம் செய்யும் யாரும் அழுகையும் யாரும் நோயும் யாரும் அல்லாஹ் சன்மானம் தருகிறார். எது எது எல்லாம் வணக்கமோ இபாதத்தோ அவைகள் அனைத்தும் முஸ்லிம் அல்லாஹுடன் செய்கிற வியாபாரம். ஜும்மாவுக்கு வந்து உட்கார முன்னால உது செய்தோம். உது என்பது என்ன? சத்தமாக பேசுவதாக இருந்தால் நீயத்துடன் சில உறுப்புகளை கழுவுதல் சத்தத்துக்கு உது. மூமின் பாத்திரம் எனது பாவங்களை கழுவும் தண்ணீரே உது. உது எனது பாவங்களை கழுவும் தண்ணீர். உலகத்தில் பாவத்தை கழுவ தண்ணீர் இருக்கிறார். அந்த தண்ணீர் தான் உதுவுடைய தண்ணீர். ஹதீஸில் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உது செய்யும் போது முகத்தை கழுகிறார், கண்ணால் வாயால் நாவால் நடந்த சிறு பாவங்கள் உதறுகிறது, கையை கழுவுகிறார், பெற்றது பிடித்தது தூக்கி கொடுத்தது உதவி செய்தது கையால் நடந்த சிறு பாவங்கள், காலை கழுவுறியா, காலால் நடந்து சென்ற, காலால் உதறிந்த, காலால் உதவி செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. மனிதனுடைய பாவங்களை கழுவ வந்த நீர் உது. வீட்டில இருந்து மஞ்சளுக்கு வரும் எப்படி எல்லாம் பிசினஸ் நடக்குது. வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தோம். நடப்பதற்கு வைத்த ஒவ்வொரு பாதையும் என்ன பருவதி? துனியாவில யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஒரு மனிதன் டிகிரி முடிக்கிறான். பட்டதாரி சுவர்க்கத்தினுடைய டிகிரி தான் மஸ்ஜிதுக்கு தூக்கி வைக்கிற காலத்தில். ஒவ்வொரு காலத்தும் ஒவ்வொரு டிகிரி. இங்கே டிகிரி முடிக்கிறதாக இருந்தால் பல்கலைக்கழகம் போக வேண்டும் அல்லது உயர்கல்வி நிலையத்துக்கு போக வேண்டும். பெரும் பட்டங்களை முடிக்கும் போது தலையில் உள்ள கொண்டைகளும் உதர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுக்கு ஒரு காலத்தை எடுத்து வைக்கிறீங்க, அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறார், ஒரு காலத்துக்கு ஒரு பாவம் மன்னிக்கிறார், சுவர்க்கத்தில் ஒரு தரஜா உயர்த்துகிறார். ஒரு தொழுகை என்பது ஆகப்பெரிய வியாபாரம். துனியாவிலே உள்ள ஆகப்பெரிய பிசினஸ் தொழுகை தான். மர்மம் தெரியாதவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். துனியாவில் மனிதர்கள் செய்கிற ஆகப்பெரிய பிசினஸ் தொழுகை. நாம் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் ஒரு வியாபாரம், சொல்லுவது ஒரு வியாபாரம், சதகா கொடுப்பது ஒரு வியாபாரம். ரகசியமாகவும் தொழுகையில் உள்ள லாபத்தை பாருங்க. சூரத்துல் பாத்திஹாவும் தொழுகையில ஓடுறதுக்கு என்ன சம்பளம், அதுக்கு என்ன பெருமதி, அதுல பிரைஸ் என்ன, அதற்கு அறிவை எல்லாம் பெருமையா எடுத்திருக்கிறது. தொழுகையில் நின்று கொண்டு ஓடினால் ஒரு எழுத்துக்கு நூறு. திருமதியின் விவாதத்திற்கு ஒரு எழுத்துக்கு பத்து. சூரத்துல் பாத்திஹாவில் சுமாராக 155 எழுத்துகள் இருக்கிறது. 155 தர 100 போட்டால் 15,500. 3 நிமிடத்துக்குள்ள சூரத்துல் பாத்திஹா. அந்த பாத்திஹாவினால் 15,500 டாலர் அல்ல, 15,500 சவாப் சம்பாதிக்கிறார். ஒரு சவாபுடைய பெருமதி என்ன? உலகத்தில் யாரும் சவாபுக்கு விலை கொடுக்க முடியாது. அது 200 ரூபாவுக்கு 300 ரூபாவுக்கு 500 ரூபாவுக்கு மாற்ற அற்பமான பொருளல்ல சவாப். உலமாக்கள் மனிதன் கிரகிப்பதற்காக எழுதுகிறார்கள். ஒரு சவாப் என்கிறது 150 கிலோ தங்கத்தை விட பெருமதி. ஒரு பாத்திஹாவில் 15,500 நாலு ரெக்காட்டு தொழுகையில் தொழுகைக்கே 10 நிமிஷம் சம்பாதிக்கிறான் 62. 20 ரெக்காட்டுகளில் 20 பாத்திஹா. என்ன கணக்காட்டி? 30 இரவுகளிலும் 600 சூரத்துல் பாத்திஹா. தராவீஹில் மட்டும் பதினையாயிரத்தி ஐநூறு பேர் அறுநூறு போடுங்க, எத்தனை பில்லியன்
தராவியுடைய பாத்தியாவின
எவ்வளவு பெரிய ஆவரம், நூறாவுக்கு வேலை, ஓரளவு கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு எழுத்துக்கு வேலை.
சிறு பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் சொல்வார்கள் தொழுகையின் பருவம் எத்தனை என்று கேட்டா பத்தொன்பது.
அதில ரெண்டு கட்டையான குரல்கள் இருக்குது, அது ரொப்பனும் கட்டி கட்டையான குரல் என்று சொல்றது. அந்த பருள்களை தகுந்த காரணம் இல்லாமல் நீட்டினால் தொழுக பாத்தியாகிறது. ஒன்றுதான் ருக்குவில் இருந்து எழும்பி நிற்கும் ஏற்றால்,
மற்றது ரெண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் உள்ள உட்காருதல் அமருதல் ஜுலூஸ்.
ஒரு சாவி சம்பாதித்து காட்டினால் இப்படியும் ஒரு பிசினஸ் இருக்குது. கட்டையான ருக்குநிலே கட்டையாக சம்பாதிக்கலாம். சாவி காட்டினால்
என்றால் அதற்கு அல்லாஹ் தருகிற சவாப் எவ்வளவு அபரிமிதமானது என்றால் 30 மலக்குகள் அந்த நன்மைகளை எழுத போட்டி இருக்கிறார்கள். ரமலானில் 600 ஏதிதான்களை சந்திக்க போகிறோம். தராவிகளே
600 ஏதிதான் கட்டை ரொக்குனி நெட்டையாக சம்பாதிக்கலாம். 600 ரொக்கலாம்
சீசன் இல்லையா,
இதுதான் சீசன். மூமின்கள் அல்லாஹ்வுடன் வியாபாரம் செய்து சம்பாதிக்கின்ற காலம்.
ஆனால் எங்களை போன்ற வியாபாரிகள் உச்சகட்ட வியாபாரம் நடக்கும் போது மூச்சு விட்டு தூக்கம்.
ரமலானிலே நாம் மிகவும் நாசப்படுத்துகிற ஒரு நேரம் தான் பதிலுக்கு பின்னால் உள்ள நேரம். எல்லாருக்கும் தூக்கம். இமாமர் ரெண்டு ஆயத்துகளை பதிர தொழுகையில நேற்றினாலே இமாமர் 15 பேர் முறைச்சு பார்ப்பாங்க. ஏ
வயிறு முட்டை சாப்பிட்டு மூக்கால சாப்பாடு பாய போகிறேன்,
நிக்க முடியல. சலாம் செலுத்தால் அடுத்த நேரம் பெற்ற பாயிரான். அடை நன்மை மழையாக பெற்றது பாத்திரத்தை பிடித்து சம்பாதி தேவை.
பதிலுக்கு பின்னால் ஒரு மனிதன் அந்த நேரத்தை ஒன்னேகா மணி நேரம் செலவழிக்கிறார். பதிலு தொழுது விட்டு 5:50 வரை குந்தினா சூரிய உதிக்கிற நேரம், இன்னொரு 20 நிமிஷத்துல இஸ்ராக்குடைய நேரம், லுஹாவுடைய நேரம். பதிலு தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லாஹுடைய ரசூலின் ஹதீஸுகள் வாசிக்கப்படுகிறது, அதுவும் சிக்கிறதா. உம்மத்துக்கு தீன் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் ஆலோசிக்கப்படுகிறது, அதுவும் சிக்கிறதா. பின்னால் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து 100 தஸ்பீஹ் செய்கிறார். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு பொருள். மாணிக்க கல்லை ஒருவர் சேர்த்துல மாணிக்க கல் வச்சிருக்கிறார். அந்த கல்லட பொறுமதி 50 கோடி.
அதைவிட பெருமதி இந்த சுபான கலிமா.
அபுதாவுல ரிவாயத் இருக்குது, சுபான கலிமாவில் உள்ள ஒரு எழுத்து ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10,
37 40 இடையில் உள்ள எழுத்துகள் சுபான கலிமாவில் இருக்கிறது. ஒரு சுபான கலிமாவுக்கு 40,000.
எப்ப செஞ்சா 100 செய்தா.
ஒரு சுபான கலிமாவுக்கு 40 10 400. 100 சுபான கலிமா 10 நிமிடம் 40,000. ரமலானின் அசருக்கு பிறகு 100 சொன்னால் இன்னும் 40,000. முழு ரமலானிலும் 24 லட்சம்.
சுபான கலிமா நடந்தது. ஆனால் இந்த ஆசா இந்த சாஹிப் அவர் கட்டில இருக்கிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி அத்தனைக்கு பிறகு கடையை போட்டிட்டு தூங்கினது போல நல்லா இருக்கு.
என்னால் ஒரு 100 சலவாத்துக்கு கிடைத்தது 10 நன்மைகள், 10 ரஹ்மத் கிடைக்குது. என் மீது ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 ரஹ்மத் கிடைக்கிறார். 100க்கு 1000 முழுதவனா இல்லையும். ஒவ்வொரு நாளும் 200 சலவாத்து சொன்னால் 60,000 ரஹ்மத். இன்னொரு 100 இஸ்திஃபா ரப்பி ஃபிர் லீ, ஆதுக்குள்ள இந்த இஸ்திஃபா استغفر الله العظيم الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه.
حديث இருக்கே கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அப்படியே போக சூரிய உதய நேரமாகி
இந்நாள் எழுந்து 2 ரக்காத்து தொழுகிறா என்ன கிடைச்சது? பூர்த்தியான உம்ரா உடைய கூலி.
நம்ம நாட்டில் உம்ராவுக்கு எவ்வளவு பெரிய செலவு? 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரை பகிர் போகும்.
தனத்தோடு மோதிக்கொண்டு சிரமங்களை வைக்கிறது, அதோட தனியான பாக்கியம். ஆனால் உனக்கு வசதி இல்லை, போய்கொள்ள முடியல, ஊரில் இருக்கிறாய், ஏழையாக இருக்கிறாய். மஸ்ஜிதுக்கு உன்னேகாக மணி நேரம் கொடுத்தால் சுபஹான கலிமாவால வேறு சம்பாதிக்கிறார், சலவாத்தால வேறு சம்பாதிக்கிறார், இஸ்திக்ஃபாரால வேறு சம்பாதிக்கிறார்.
எல்லாம் சேர்த்து உம்ரா வந்து ஒரு போடு போடுறது. முழு ரமதானிலும் இஸ்ராக் வரை மஸ்ஜிதில் அப்படியே இருந்தால் 30 உம்ரா செய்த கூட உம்ராவுக்கு போனவர் கூட அப்படி செய்ய மாட்டார்.
மனிதர்களுக்கு சந்தேகம் வருமோ அந்த உம்ரா அளவுக்கு நன்மை கிடைக்குமா சந்தேகப்படுவார்கள். இதெல்லாம் சொன்னார்கள். சந்தேகத்துக்கிடமே இல்லை. உம்ரத்தும் தாம்மா
நிரப்பமான உம்ராட கூலிகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற அமல்களை கொண்டுதான் ரமலானை சிறப்பாக்கினார்.
ஏராளமான அமல்கள் நிறைய பயான்களில் குத்துபாக்களில் கேட்டது.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்கு மேலால் எம்முடைய வேடுகளில் நிறைந்திருக்கும்
பாவ கரைகளை கரைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனெங்களுக்கு இந்த சோதனை செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிறோம். குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டாலும் நியாயம். ஆனால் அவர்களுக்கு நாம் எந்த குற்றமும் செய்யாமல் நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்றால் நியாயத்தை யோசிக்கிறோம். ஏனெங்களுக்கு இந்த சோதனை? விடுத்து ஏற்றா, அடிக்கிறா, நெருப்பு வைக்கிறா, கொளுத்துறா, போங்கிறா?
எதுவும் அல்ல. நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தல, அல்லாஹ் எங்களை அவன் பக்கம் திருப்ப பயமான நிலைமைகளை உருவாக்குகிறார். சாத்தாரியர்களுடைய காலம்,
பெருந்தரும் முஸ்லிம் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் விழுகிறது. பார்த்திருக்க ஆட்சியை பிடிக்கிறார்கள் எதிரிகள். பக்தாதை பிடித்திருக்கிறார்கள், முஸ்லிம்களின் கோட்டை எதிரிகள் பக்தாதை பிடித்திருக்கிறார்கள். இளவரசி பக்தாதை வலம் வருகிறார். ஒரு இடத்திலே பார்க்கிறார், பெரியோரு கூட்டம் நிற்கிறது, யார் என்று கேட்கிறார்.
ஒரு இமாம் பாடம் நடத்துகிறார், அவரை பிடித்து வா உத்தரவிடுகிறார். இமாமை கொண்டு வந்தார்.
கேட்டால், அல்லாஹை நம்புகிறியா? ஆம் நம்புறேன். அல்லாஹ் விரும்பினவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறார், விரும்பினவர்களிடம் பறிக்கிறார். நம்புறியா? ஆம் நம்புறேன். அப்படியானால் உங்களிடமிருந்து ஆட்சியை பறித்து எங்களுக்கு ஆட்சியை தந்திருக்கிறது அவன் தானே? ஆவான் தான். அந்த அர்த்தத்தில் உங்களை விட அல்ல எங்களுடன் இருக்க வேண்ட கருத்து ஒன்று சொல்லியா?
இமாம் சொன்னார்கள், இல்லை, ஏன் மட்டும் இருக்கிறார். சொன்னார் அந்த அறிஞர், பாலைவனத்தில் விடையன் ஆடு வைக்கிறார், ஆயிரக்கணக்கான ஆட்டு ஆடுகளை கொண்டு போகிறான், ஆட்டு மந்தை. சில ஆடுகள் வரிசையாக போகாமல் அங்கு மீண்டும் பாயும்.
அவனுக்கு நேராக போய்
அவன் அந்த ஆடுகளை கட்டுப்படுத்த நாய் வைத்திருப்பான்.
ஆடுகள் பாயும் போது நாய் அனுப்புவான். நாய் குறைத்தால் ஆடுகள் எல்லாம் பயந்து மந்தைக்குள் வந்துவிடும். இது போன்று அல்லாஹ் தந்த கட்டளைகளுக்கு நாம் சில இடங்களில் மாறு செய்து விட்டோம். மனோ இச்சையை மார்க்கமாக்கி நடந்தோம்.
ஹலாத்தை ஹலாலாக கடலில் செய்தோம், எங்களை மந்தைக்கு கொண்டு வர உங்களை போன்று நாய்களை அல்லாஹ் பாவிக்கிறார். சமகால உலகத்தில் உள்ள இந்த நிகழ்வுகளுக்கு பொருத்தமான கருத்தை பக்தாதில் அன்று அந்த அறிஞர் கொடுத்திருக்கிறார்.
இதனால் ரமலானை பயன்படுத்தி எல்லாரும் பாவங்களில் இருந்து தௌபா செய்யுங்கள். சோதனை வேகம் அகல வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் நோன்பு பிடிப்பதையும் பாவத்துக்கு பரிகாரமாக்கிறார். தராவிய தொழுகையை பாவத்துக்கு பரிகாரமாக, லைலத்துல் கத்ரை வேதம் அமலை பாவத்துக்கு பரிகாரமாக, எல்லா அமலுக்கும் பரிகாரம்
என்ற நோம்புபடி முந்தின பாவம் மன்னிக்கப்படும்,
தராவிய தொழில்
முந்தின பாவம் மன்னிக்கப்படும்,
லைலத்துல் கத்ர் நிரவில் நின்று வணங்கி
முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து
யார் யார் என்னென்ன தவறுகளை செய்தோமோ
செய்யும் போது உணரணும், இந்த தவறினுடைய பாரதூரம் என்னோடு முடியாது, இது சில நேரம் சமுதாயத்தையே அச்சத்துக்குள்ளாகும்.
யார் யாரோ செய்த தவறுகள் தான் முழு சமுதாயமும் சேர்ந்து வருந்த வேண்டிய, பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, நஷ்டப்பட வேண்டிய
இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து பாவங்களில் இருந்து கலந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். இதை விட்டுவிட்டு தலைவலிக்கு தலையணை மாற்றுறது போல அவரால் பிரச்சனையை தீர்க்கலாம், இவன் அடைச்சா தீர்க்கலாம், அவனை கட்டினா தீர்க்கலாம், அது துனியாவுடைய பார்வை. அவனை கட்டிவிட்டு அல்லாஹ்வை நீ கோபித்துக் கொண்டால் அவனை போல 100 பேரை கொண்டு வந்து போட்டுவான். அல்லாஹ்வை நீ புரி, சில மக்களுக்கு எப்படி நடக்கணும் என்றே தெரியாது. அந்நியனுக்கு முன்னால் அவனது மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறார்கள். யாரோ ஒரு மத குரு கைது செய்யப்பட்டால் நாம் வெடிகளை கொளுத்தி அவர்களுக்கு முன்னால் சந்தோஷத்தை காட்டினால் என்ன ஆகும்? ஆதரவாக இருந்தவர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறுவார்கள். இது ஒரு முட்டாள்தனமான செயல்.
சிலர் ஆவேசத்துக்கு அப்படி செய்வார்கள், போடுவோம், வெடிவைப்போம், அடிப்போம், கொத்துவோம்,
எல்லாம் கொத்துவாய். பின்னாலோட பரம்பரை இருக்காது. நாட்டில் வருகிற ரோஷங்களுக்கு ஆவேசங்களுக்கு அடிமைப்படக்கூடாது. தூர நோக்குடன்
ஆழமாக சிந்தித்து நடக்க வேண்டும்.
வாழ் இருக்கிறது என்று வெட்டம் அடையாது. அது டாக்டர் தான் வெட்டணும், நீ வெட்டினா மரணமாகி, டாக்டர் வெட்டினா ஆபரேஷன். தூர நோக்குடன் சிந்திக்க வேண்டும்,
நிதானமாக நடக்க வேண்டும். நிதானம் இல்லாதவர்களில் நிதானம் உள்ளவர்கள் நிதானப்படுத்த வேண்டும்.
எதிரிகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது,
எங்களை உசுப்பேற்றி ஆவேசப்படுத்த வைத்து எங்களுடைய கைகளினால் அவர்களுடைய வியாபார நிலையங்களுக்கு அடிக்க வைக்கிறது.
ஒரு அடி விழுந்தா அவருக்கு ஆள் செய்யும், அந்த சந்திக்கு கொண்டு போகிற முயற்சி நடக்கிறது. அவர்களை தோல்வியடைய செய்ய நாம் செய்கிற ஒரு வழி, பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து அக்ராக்குடன் நடந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார். இதே போன்ற நிறைய மக்கள் திடீரென அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பல முஸ்லிம்கள் இதே நேரத்தில்
ஜும்ஆ தொழுது செல்ல முடியாமல், பள்ளிவாசலுக்கு ஜும்ஆவுக்கு போக முடியாமல், உயிர்களை பறிகொடுத்து, சொத்துக்களை உடைமைகளை பறிகொடுத்து கண்ணீருடன் வாழ்கிறார்கள். இந்த நிமிடத்திலே ரமலான் எதிர் வருகிறது, மாலை ரமலானா என்று முழு முஸ்லிம் சமூகமும் கண்விழித்து பார்த்திருக்கிற நேரத்தில்
ஒரு பாரிய சோதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக
துஆ செய்து உதவி செய்வதும், எங்களுடைய பணம், எங்களுடைய உடல் பலம், எங்களுக்குள்ள சக்திகள், ஆளுமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதும் எங்களுடைய தார்மீக கடமை.
இதனால் என்னென்ன வழிகளில் உதவி செய்யப்பட வேண்டுமோ அந்தந்த வழிகளில் முழு மற்றும் முஸ்லிம் சமூகமும் இணைந்து உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு இன்று நாம் உதவினால் நாளை எங்களுக்கு ஒரு நிலைமை உருவாகும் போது அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய ஒரு கூட்டத்தை
உருவாக்குவான்.
ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். இந்த மத்தியிலும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், இன்று ஜும்ஆவுக்கு பின்னால் கிடைக்கும் வசூலை அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களுக்கு உதவியாக கொடுப்பது என்ற பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நிர்வாகம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த நல்ல முயற்சியை கபூல் செய்து இஹ்லாஸையும் கொடுத்தருள்வானாக. எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் மன்னித்து கபூல் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக, இஸ்லாத்துக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஏழைகளாக அகதிகளாக உயிர்களை செல்வங்களை சொத்துக்களை பறிகொடுத்து அவதிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவசர உதவி செய்வாயாக, அவர்களுடைய மனங்களில் ஆறுதலை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்குள்ள எல்லா நிவாரணங்களையும் உன் புறத்திலிருந்து நீ செய்து கொடுத்தருவாயாக, ஆபத்துகள் இருந்து பாதுகாத்துருவாயாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும் ஒரு நிலைமை உருவாக்குவாயாக. இஸ்லாமியர்களின் எங்களுடைய எல்லா உரிமைகளையும் பாதுகாத்து தருவாயாக. மசிதிகளை, உயிர்களை, மதரசாக்களை, இஸ்லாமிய நிலையங்களை, இஸ்லாத்துக்காக உழைக்கின்ற அனைவர்களுடைய உயிர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. எல்லா முஸ்லிம் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவர்களுடைய உயிர்களையும் மானங்களையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. அந்நிய மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. ஆமீன். வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.